கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அவருக்கும் அன்பின் கர்த்தர் நாமத்தில் உங்க அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையில மீண்டுமாக, அதாவது தடைபெற்றிருந்த வெகு நாட்களாக நம்முடைய இந்த ஒரு ஐக்கியம் தடைபட்டிருந்துச்சு. ஆனால் இதனுடைய முக்கியத்துவம் கண்டிப்பாக நாம் உணர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் தடைப்பட்டுச்சு நம்ம காரணம் தேடாம, ஆனா அதுக்கு மேல இந்த ஒரு வாய்ப்பு தேவன் நாம் ஏன் கொடுக்கிறார், சோ இதை நாம் எப்படி பயன்படுத்திக்கணுங்கிறதுனுடைய முக்கியத்துவம் புரிஞ்சிட்டோம்னா, கண்டிப்பா இன்னும் வரும் நாட்களில இதே இந்த ஒரு வாய்ப்பு நம்மளை தேவனுடைய கிருபையில் அதிக அதிகமாக வளருவதற்கு உதவி செய்யும் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். அப்ப இந்த ஒரு அழைப்பு, சோ இதுல நம்ம தரிச்சிருக்கிற நிலை, இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது ஆதி காலத்துல அப்போஸ்தலர்கள் எப்படி செய்துட்டாங்களோ அதுதான் இன்னைக்கு நம்முடைய நிலையை நம்ம வந்து பார்க்கணும். அப்ப ஆதிகால சபையை நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம யாருடைய விசுவாசத்துல தான் இருக்கிறோம், அப்போஸ்தலர்கள் அவங்க என்ன அவங்களுக்குள்ள என்ன விசுவாசம் இருந்துச்சோ அதே விசுவாசத்துக்குள்ள நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறோம். அப்ப அந்த ஆதிகால சபை பார்க்கும்போது அப்போஸ்தலருடைய அந்யோன்யத்திலும் உபதேசத்திலும் அவங்க உறுதியாக தரித்திருந்தார்கள். ஜபத்திலையும் சரி, வீடுகள் தோறும் அப்பம் பிற்கிறதுலையும் சரி, சோ இதெல்லாமே அவங்க உறுதியாக தரித்திருந்தார்கள். அதனாலதான் நமக்கு சகோதரர் சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாக ஆதிகால சபையில திரள் கூட்ட வாய்ப்புக்கு இருக்கிற ஜனங்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு காலகட்டத்தில் தான் அது அதிகமாகும்னா, இந்த லவோதிகேயன் சபை, அதாவது ஏழாம் காலகட்டத்துல இன்னும் சொல்லும் போது பாதாங்கங்களாக அழைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியில தான் இந்த வாய்ப்பு, அதாவது பரலோக வாய்ப்பு, அதுல திரள் கூட்ட வாய்ப்புக்குள்ள ஜனங்கள் அதிகமாக வருவாங்க அப்படி சொல்றாரு. ஏன்னு பார்க்கும்போது அதிகம் நம்ம பார்க்கும்போது சத்தியத்துல இருக்கிற வைராகியமின்மை, சோ அது குறைவுறதுனால அந்த ஒரு நிலை அங்க இருக்கிறத நம்ம வந்து பாக்கணும். அப்ப இன்னைக்கு நம்ம கூட அப்போஸ்தலருடைய அந்த ஒரு உபதேசம் நிலைச்சிருக்கிறோம்னா, கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அவங்க ஆதிகால சபையில அவங்க விசுவாசத்துல பலப்படுறதுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகளை அவங்க ரொம்ப அதிகமாக வச்சுட்டாங்க. அதனாலதான் அந்த ஒரு விசுவாசத்திலையும் சரி, வைராக்கியத்திலும் சரி, அவங்க ரொம்ப ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம கூட கண்டிப்பா தேவன் கிருபையில கொடுக்கப்படுகிற இந்த ஒரு நாளை, இந்த ஒரு எக்ஸ்ட்ரா நமக்கு தேவன் கொடுக்கிறார். சோ இந்த நாள் நம்ம ப்ராப்பரா பயன்படுத்திக்கினா நிச்சயமா ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் நம்ம விசுவாசிக்கிறோம். அப்ப தொடர்ந்து இந்த ஒரு வாய்ப்பு நம்ம எல்லா சகோதர சகோதரிகள் மத்தியிலும் பயன்படுத்தப்படுறதுக்கு தேவன் இறக்கம் செய்யணும். நம்முடைய ஜபத்துல நம்ம வைக்கலாம். இப்ப இன்னைக்கு நம்ம கடந்த சில நாட்களாக தியானிச்சுட்டு வருகிற இந்த பஸ்காவை பற்றின, அதாவது நம்ம கர்த்தருடைய நினைவு கூறுதல் நாள் பற்றிய அந்த சிந்திக்குள்ளாக நம்ம போறது நமக்கு உதவியாக இருக்கும். சோ அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் இன்னைக்கு அதே ஒரு தியானம் நம்ம பார்க்க போறோம். இப்ப இன்னைக்கு ஏற்கனவே நம்ம தீர்மானத்திற்கிறபடி சோ நம்ம ஒரு 20 நிமிடம் பேசுவோம். அடுத்தது சகோதரர், இன்னொரு சகோதரர் ஒரு 20 நிமிடம் தேவனுடைய வார்த்தையை நம்ம கூட பகிர்ந்து கொள்வார். சோ கண்டிப்பா நேரம் அதிகமா ஆகாது நம்ம நினைக்கிறோம். நம்ம எல்லாருமே சீக்கிரமா போற மாதிரி வாய்ப்பு இருக்கும். இப்போ அந்த காலம் கருதி நம்ம பாடத்துக்குள்ள போலாம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பகுதி, எந்த பகுதி, அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட நினைவு கூறுதல் நாள்ல இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிற அந்த அனுபவங்கள் பார்க்கும்போது கெத்செமனே அனுபவங்கள் அந்த மாதிரி ஒரு பார்வையில நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ அந்த கெத்செமனே அனுபவங்கள் சொல்லும் போது அது அந்த மேல் வீட்டு அறையில இருந்து கர்த்தர் இயேசு அவர் அந்த அரண்மனைக்குள்ள போயிட்டு அங்க பாடுபடுகிற விஷயங்கள் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். சோ அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கு பிற்பாடு அவர் பாடுபட்டு சிலுவை சுமந்துட்டு கல்வாரி வேலைக்கும் போறார். அப்ப அங்க போய் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறார். இப்ப நம்ம பார்க்க போற காட்சி நம்முடைய மனதுல இப்போ நிறுத்த வேண்டிய சம்பவம் எதுன்னா, கர்த்தர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது அந்த மாதிரி அவருடைய நேரத்துல அந்த மனநிலை எப்படி இருந்துச்சு அதுதான் நம்ம கொஞ்சம் தியானத்துக்கு எடுத்துக்க போறோம். ஒரு 3 சம்பவங்கள் மாத்திரம் மேலோட்டமா இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆழமான விஷயம் அதுல இருக்கு, கண்டிப்பாக நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த 3 விஷயங்கள் நம்ம முதல்ல எங்கிருந்து எடுக்கலாம்னா, கர்த்தர் முதல்ல இந்த அரண்மனையை விட்டு அவர் அநேக அடிகள் பட்டு தன்னுடைய சதைகள் எல்லாம் பிக்கப்பட்டு அநேக வாறுகளுடைய அடி வாங்கி, சோ இப்போ அவருடைய நிலை, அந்த சரீர நிலை எப்படி இருக்குதுன்னா, ரொம்ப தோய்ந்து போன நிலையில, ரொம்ப காயம் பட்ட நிலையில சரீரத்துல பார்க்கும்போது அங்க பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட், பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் நீங்க பாத்துக்கலாம். ஒருவேளை வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க பாத்துருப்பீங்கன்னா அதுல தெரியும். சோ அங்க சில எழுத்தாளர்கள் எப்படி எழுதுறாங்கன்னா, உண்மையாகவே கிறிஸ்தனுடைய சரீரத்துல அந்த சதைகள் அந்த அடி வாங்கும் போது அவ்வளோ அப்படி பிஞ்சு போச்சு சொல்றாங்க. அது எப்படி நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கல, ஆனா சில வசனங்கள் ஆதாரம் கொண்டு நம்ம கொஞ்சம் முயற்சிக்கிறோம் அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால கொஞ்சம் தான் பண்ண முடியும், ஆனா கண்டிப்பா அவ்வளவு முழுசா நம்ம எண்ணி பாக்குறதுக்கு வழி இல்லை. ஆனா நிச்சயமா நமக்கு தெரியும் அவருடைய உடம்புகள்ல இருக்கிற சதை பகுதிகள் அத்தனையும் அங்க பிக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்திருக்கிறார். சோ நம்ம கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு இடத்துல நமக்கு ஒரு காயம் பட்டுருச்சுன்னா அந்த கையே கொஞ்ச நாளைக்கு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பத்திரமா பாதுகாக்கிறோம், அதான் முடியறது இல்லை நமக்கு. ஆனா யோசிச்சு போறோம், நம்ம கர்த்தருடைய அந்த சரீரம் அவ்வளவு அடி வாங்கியாச்சு, இப்போ அந்த அடி வாங்கின பிக்கப்பட்ட அந்த சரீரத்துக்கு மேல ஒரு துணியை போட்டு விட்டு அதுக்கு மேல இப்போ மீண்டும் ஒரு பாரம் அங்க வைக்கிறாங்க. சோ அந்த பாரம் பார்க்கும் போது சிலுவை பாரம் நல்ல மரத்தினால் ஆக்கப்பட்ட நல்ல பெரிய ஒரு சிலுவை, பெரிய பாரம் அது. சோ அப்படி தூக்கிட்டு போறதுக்காக மறுபடியும் கொண்டு வந்து அவர் மேல வைக்கிறாங்க. சோ அதையும் அவரு தாங்கிட்டு சுமக்கிறார். சுமந்துட்டு இப்படி போகும் போது அவரு அப்படியே அந்த வீதிகளில் வழியா போகும்போது அநேக சம்பவங்கள் அங்க நடக்குது. சோ அநேக போர் வீரர்கள் அவர் பின்னாடி போறாங்க, அதே சமயத்துல அநேக பொது ஜனங்கள் அவர் பின்னாடி போறாங்க, அநேக அந்த பரிசுத்தவா அந்த மன்னிக்கணும் அவருடைய சீஷர்கள் போறாங்க, அதே சமயத்துல அந்த வேத பாரகர்கள் பரிசேயர்கள் அவங்க எல்லாருமே பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு ஜனங்களுடைய மனநிலையும் ஒவ்வொரு விதத்துல அங்க இருக்குது நம்ம பாக்குறோம். அப்ப சீசர்களுடைய மனநிலை பார்க்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பெரிய தாக்கம் இருந்திருக்கும். அதே சமயத்துல அவருக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த போர் சேவகர்கள் நம்ம பார்க்கும் போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, அவங்க நிலை வேற மாதிரி இருக்குது. கண்டிப்பா கர்த்தர் சுமக்கிற அந்த சுமை மேல அவர் பட்டிருக்கிற பாடுகள் மேல அவங்களுக்கு அவ்வளவா ஒரு இரக்கம் அப்படி எல்லாம் இருந்ததாக நமக்கு தெரியல. ஏன்னா அவங்க அவ்வளோ அங்க அடி அடிச்சிருக்கிறாங்க ஏவி இருக்கும் இல்லாம. அதே சமயத்துல பார்க்கும்போது வேத பாரகர் பரிசேயர்கள் அவங்க மனநிலை பார்க்கும் போது ரொம்ப கொண்டாட்டத்துல போயிட்டுப்பாங்க. ஏன்னா தங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய இடைஞ்சலாக இருந்துட்டு இருந்தவர் நம்முடைய கர்த்தர் அவங்களுடைய பார்வையில நம்ம பாக்குறோம். அப்ப இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி அவங்களுடைய மனசு எப்படி இருந்திருக்கும், ஒரு சந்தோஷத்துல அங்க ஒரு குதூகலமா இருந்திருக்கும். சோ இது எல்லாத்துக்கும் மத்தியில பொது ஜனங்கள் அப்படியே வராங்க. அப்ப பொது ஜனங்கள் நம்ம பார்க்கும்போது அவரால் நன்மை பெற்றுட்ட ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான ஜனங்கள் அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க பின்னோக்கி. அப்படியே சூழ்ந்து அவர் அப்படியே பார்த்துட்டு போகும் போது இப்ப அவங்க இவர்கிட்ட வாங்கின அந்த நன்மையெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பா மனசுல அப்படியே ஓடிட்டே இருக்கும். சில பேர் அந்த சம்பவம் எல்லாம் நினைச்சு நிறைய அழுது இருக்கிறாங்க. சோ இப்படி அழுதுட்டு எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவருடைய தாயாரும் கூட அங்க எல்லாரை விட அதிகபட்சம் ஒரு சோதனைக்குள்ள ஆக்கப்பட்டவங்க. சோ ரொம்ப ஒரு விரக்தியில சோகத்துல கஷ்டத்துல அப்படியே அவர் பின்னாடி அவங்க கூட போயிட்டு இருக்கிறாங்க, அவருடைய சகோதரிகள் போயிட்டு இருக்கிறாங்க. சோ இப்படி எல்லாம் அவர் அப்படியே ஒரு குரூப் அப்படியே கர்த்தர் பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. சோ இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும் போது இப்ப கர்த்தருடைய அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கும், ஆனா அவரால் சுமக்க முடியல, ரொம்ப பாரம் எவ்வளவு கஷ்டம் இருக்குது, ஆனா சுமந்துட்டு போறார். இவ சுமந்துட்டு போகும் போது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் இல்லையா? சோ எவ்வளவு கஷ்டம் இருந்துட்டு இருக்கும், ஆனா அந்த கஷ்டத்தின் மத்தியில எல்லாம் அப்படியே சைட்ல அவருடைய கண்கள் எல்லாமே எங்க இருக்குது அப்படின்னா அவருடைய பாடுகள் மேலயோ அல்லது அவருடைய அந்த கஷ்டத்தின் மேலயோ வேற எதன் மேலயோ அங்க இருந்ததாக நமக்கு தெரியல. கஷ்டம் இருக்குது, வருத்தம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா அது எல்லாத்துக்கும் மேல அங்க தேவனுடைய வார்த்தை அவரை பலப்படுத்தி இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆதிகால சபையில அவருடைய அடிச்சோட பின்பற்றிட்டு வந்துட்டு அதே பரிசுத்தவான்களுடைய நிலை கூட நம்ம பாக்குறோம். அவங்க கூட என்ன இருக்கிறாங்க, சரீர அந்த உபத்திரவங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த சரீர உபத்துல தங்களே அப்படியே ஒப்பு கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு பலம் இருந்திருக்குது. சோ அது எதின் அடிப்படையில வந்த பலம் அப்படின்னா தேவனுடைய பிரமாணங்களின் அடிப்படையில வந்துட்ட பலம், அதைத்தான் நம்ம சொல்ல முடியும். அதே போல கர்த்தருக்கு கூட ஒரு அந்த ஒரு உன்னதமான பலத்தின் மூலமா அப்படியே போயிட்டு இருக்கும் போது இப்ப அவருடைய மனசுல ஓடிட்டு இருக்கிற பெரிய விஷயம் என்னன்னா இந்த ஜனங்கள், ஏன்னா அவங்களுக்காக தான் அவர் ஜீவன் கொடுக்கவே வந்திருந்தார். இப்ப இந்த ஜனங்கள் மத்தியில அப்படியே அவர் சிலுவை சுமந்துட்டு போறார். ஆனா அவருடைய பார்வை எல்லாமே அவருடைய பாடுகள் மேல இல்ல, மாறாக அந்த ஜனங்கள் மேல, சுத்தி இருக்கிற ஜனங்கள், கூட வர ஜனங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பாத்துட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த ஜனங்கள் எல்லாம் அப்படியே அழுகுறாங்க. ஸ்திரீகள் எல்லாம் ரொம்ப மனவேதனையில அப்படியே கூக்குரல் இட்டு அழுகுறாங்க. அப்ப கர்த்தர் அவங்கள பாத்துட்டு என்ன சொல்லிட்டார், என்ன வார்த்தை சொன்னார் பாருங்க. லூக்கா 23 27ல இருந்து நம்ம வாசிக்கலாம், 31 வரைக்கும். பாருங்க, இப்போ எவ்வளவு பெரிய கூட்டம் போயிருக்கு பாருங்க. திரள் கூட்டமான ஜனங்களும், அவருக்காக புலம்பை அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இப்போ நம்ம கர்த்தருடைய அந்த கொஞ்சம் கவனம் எல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப முழுக்க அவருக்கு கவனம் எங்க இருக்கு? அவருடைய பாடுகள் மேல, அவருடைய உபத்திரவங்கள் மேல, சிலுவை பாரத்தின் மேல இல்ல. இவ்வளோ கஷ்ட திருமத்தில் இருக்கிறாரு, ஆனா அது எல்லாத்துக்கும் மேல, அதெல்லாம் கண்டிப்பா இருக்குது, அந்த உணர்வு இருக்குது, ஆனா அதை எல்லாத்தையும் மேற்கொண்டு இன்னொரு சிந்தனை அவருக்கு வருது. என்னன்னா, சுத்தி அந்த அழுது புலம்புகிற ஜனங்கள் மேல, அந்த ஸ்திரீகள் மேல அவருடைய கவனம் போகுது. பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, நீங்க இவங்க அழுகுறதெல்லாம் யாருக்காகத்தான்? இவருக்காகத்தான் அழுகுறாங்க. இவருடைய அந்த ஒரு பாடுகள் பார்த்து அவங்க அழுகுறாங்க. ஆனா அந்த பாடுகள் மத்தியில இவருடைய அந்த வார்த்தை, சோ அது நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஆறுதலான வார்த்தை. அந்த அழுகிற அந்த சூழ்நிலை இருக்கிற அந்த ஸ்திரீகளுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுகிற வகையில ஒரு வார்த்தை அங்க கொடுக்குறாங்க. சோ நீங்க எனக்காக அழுகுவேண்டாம். யாருக்காக அழுங்க? நீங்க உங்களுக்காகவும் உங்கள் குமார்த்திகளுக்காகவும் நீங்க அழுங்க. அப்புறம் பாருங்க, இதெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தைகள். அது கீழே வரக்கூடியது 29-31 வரைக்கும் இருக்கிற பகுதிகள் தீர்க்க தரிசன பகுதிகள். ஆனா இன்னைக்கு அந்த தீர்க்க தரிசன ஆராய்ச்சி நம்ம பண்றதில்ல. ஒருவேளை நமக்கு எக்லிஷால் வாய்ப்பு கிடைச்சா நம்ம அதை தியானம் பண்ணலாம் கண்டிப்பா. ஆனா இப்ப அந்த சிந்தை மாத்திரம் நம்ம கொஞ்சம் பாக்கலாம். அப்ப கடைசியா இப்படி ஆறுதல் அவங்களுக்கு சொல்லிட்டு போகும்போது கடைசியா அவர் சொல்லி முடிக்கிற வார்த்தை என்னன்னா, பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள். இப்போ அவருடைய கவனம் எல்லாமே பின்னாடி இதே அடிச்சோட வந்து இதே மாதிரி உபத்திரவங்கள் படக்கூடிய அவருடைய சீசருக்கு மேல இப்ப கவனம் போகுது. கூட அவங்களும் வராங்க. இப்போ அவங்க மேலையும் கவனம் போகுது. இப்போ இவ்வளோ பாடுகள் மத்தியில அவருடைய முழு கவனம் சுத்தி அழுகிற புலம்புகிற அந்த ஸ்திரீகள் மேல இருக்குது, அந்த ஜனங்கள் மேல. அது மாத்திரமல்ல, தன் கூட வருகிற சீஷர்கள் மேல இருக்குது. சோ இவ்வளோ பாடுகள் மத்தியில் அவருடைய கவனம் எல்லாம் அங்க இருக்குது. சோ இது ஒரு சம்பவம் நம்ம பாக்குறோம். ஆனா இது பொதுவா அவருடைய கவனம் முழுக்க அங்க சுத்தி வரக்கூடிய ஜனங்கள் குறிச்சு நம்ம வந்து சொல்லலாம். சோ ரெண்டாவது, இதே சிலுவை அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்து போறார் அந்த வீதிகள்ல. சோ கடந்து போகும்போது அடுத்து இன்னொரு சம்பவம் நடக்குது. எங்கன்னா 39 அதே அதிகாரத்துல. பாருங்க, இப்ப சூழ்நிலை எப்படி மாறிச்சுன்னா, இப்ப அவர் சிலுவை சுமந்து எங்க போயிட்டாரு? இப்ப எந்த இடத்துக்கு போயிட்டாருங்க? அவரு சிலுவை சுமந்து நேரா அங்க கல்வாரி அங்க போயிட்டார். அது வரைக்கும் அவர் இன்னும் என்னென்ன பேசினாருங்க நமக்கு தெரியாது. ஆனா இதுதான் ரெக்கார்டு இருக்குது. கண்டிப்பா இன்னும் நிறைய அவரு பேசியிருக்கணும் அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில. இப்ப பேசிட்டு இப்ப அவருக்கு காடி எல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நடந்து முடிச்ச பிற்பாடு அவரை சிலுவையில அங்க ஆணி வச்சு அடிக்கிறாங்க. ஆணி வச்சு அடிச்சு இப்ப என்ன பண்ணிட்டாங்க, தூக்கே அப்படியே நிறுத்திட்டாங்க. சோ நிறுத்தின பிற்பாடு இப்போ கீழே இருந்து நிறைய ஏவல், அந்த அவரை அதாவது கிண்டல் கேலியமா பேசுகிற ஜனக்கூட்டத்தில இருந்து வார்த்தைகள் வருது. ரொம்ப முக்கியமா பார்க்கும்போது அங்க சுத்தி இருந்தாங்க சில முக்கியமான விஐபிஸ், வேத பாரகர்கள், பரிசேயர்கள், சில போர் சேவகர்கள். இவங்க கூட கர்த்தரை அங்க ரொம்ப தூஷணமா, அதாவது எப்படின்னா ரொம்ப கிண்டலா கேலியா பேசிருக்கிறாங்க. என்ன பேசிருக்கிறாங்கன்னா பாருங்க, இந்த கல்லருடைய வார்த்தையில இருந்து நம்ம அதை பார்க்கலாம். பாருங்க மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க. பாருங்க, அவரே இகழ்ந்தான். அப்போ கர்த்தர் அங்க தொங்கிட்டு இருக்கிற அந்த நிலையில எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில. ஆனா இந்த திருடன்கள் கை கர்த்தருக்கு இருந்த கஷ்டம் கண்டிப்பாகவே இல்லவே இல்லை. ஏன்னா அவங்கள் சகிச்ச ஒன்னு ஒண்ணு என்னன்னா, அவங்க மேல சுமத்தப்பட்ட அந்த மரக்கட்டை தூக்கிட்டு வந்தாங்க அவ்வளவுதானே ஒழிய, ஆனா கர்த்தர் பட்ட மாதிரி அடி அவங்க படவே இல்ல, அவரு பட்ட மாதிரி உபத்திரவம் அவரு படவே இல்லை. சோ அது முக்கியமா நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு. சோ இந்த மாதிரி நிலையில இப்ப நடந்துட்டு இருக்கும் போது, இப்ப அந்த கல்லர்களை அவர் பார்த்துட்டு, பொதுவா ரெண்டு கல்லருமே என்ன பண்ணிருக்காங்க, அவர் இகழ்ந்திருக்கிறாங்க. இங்க ஒண்ணுதான் இருக்குது, ஆனா உண்மையாகவே இன்னும் நம்ம ஏற்கனவே இது பகுதிகள்லாம் படிச்சிருக்கோம். அவ உண்மையாகவும் அந்த இடத்துல ரெண்டு பக்கம் இருந்த ரெண்டு கல்லர்களுமே அவரை அந்தப்படியே நிந்தித்தார்கள் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். அவர் ரெண்டு பேருமே நிந்தித்திருக்கிறாங்க. சோ இந்த நிந்தித்த இஞ்ச ஜனங்கள் மத்தியில இப்போ இவங்க இந்த நிந்தனையை கேட்டு கர்த்தர் என்ன பண்றாரு, சோ என்ன மாதிரி நிலை அங்க வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு கல்லனுக்கு மனசு என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் இலக்கம் ஆயிடுச்சு. சார் ஏன்னாப்பா அது நம்ம பேசுறதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. ஏன்னா இவ்வளவு அடி வாங்கியிருக்கிறாரு, ஏன்னா அவருக்கு பின்னாடி தான் இந்த கல்லர்கள் கூட சிலுவை சுமந்துட்டு போயிருக்கிறாங்க. சோ எப்படி நம்ம வாசிக்கலாம்னா பாருங்க, 32வது வசனம் அதுலயே. பாருங்க அப்ப கர்த்தர் போறாரு, அவருக்கு பின்னாடி என்ன பண்றாங்க, இவங்க ரெண்டு பேரும் அந்த சிலுவை மரக்கட்டை தூக்கிட்டு அவங்க அப்படியே வந்துட்டே இருக்கிறாங்க. அப்ப அவர் என்ன பேசினாரு, அந்த சூழ்நிலை அவர் என்னவெல்லாம் அனுபவிச்சாரு, எல்லாம் அவங்க மைண்ட்ல நிக்குது கண்டிப்பா. சோ அந்த வகையில தான் ஒரு கல்லனுக்கு கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப சொல்றாரு ஒரு கல்லன் பார்த்து, நம்ம தண்டனை வாங்குறது நியாயம்ப்பா, ஆனா அவரு தண்டனை வாங்குறதுங்கிறது கண்டிப்பா நியாயமே இல்லாத ஒரு விஷயமா தெரியுது. அப்படி இருக்கும்போது நீ அவரை இந்த மாதிரி பேசுறது நியாயமே இல்லப்பா அப்படி எல்லாம் வந்துட்டு அந்த கல்லன் அங்க நியாயம் கற்கிறது நம்ம வந்து பாக்குறோம். ஆனா இந்த சூழ்நிலையில கூட அந்த ஒரு கல்லன், அதாவது பெயர் சபை பாதனையில சொல்லணும்னா என்ன சொல்லலாம், மனம் திருந்திய கல்லன் இல்லையா. இப்போ அந்த ஒரு கல்லன் என்ன சொல்றான், கர்த்தர் பார்த்துட்டு ஆண்டவரே இப்ப கொஞ்சம் அவருக்கு மரியாதை வருது, கர்த்தர் மேல மரியாதை வருது, எவ்வளவு பாரத்துல அவரு சுமந்துட்டு இருக்கிறாரு தொங்கிட்டு இருக்கிறார். ஆனா இப்படி இருக்கும்போது இப்ப இந்த ஒரு கல்லன் பார்த்து கேக்குறான் அவருடைய கேள்வி பாருங்க, 42வது வசனம். பாருங்க இப்போ இந்த சூழ்நிலை பொதுவா நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்கல, நம்ம இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருந்தோம்னா இப்ப கூட நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலா ஒரு அபிஷியலா நம்ம இருக்கும் போது நம்ம சில சகோதரர்கள் நம்ம கூப்பிடும் போது நம்ம அவங்களுக்காக பதில் கொடுக்க முடியல, ஏன்னா அவ்வளவு டென்ஷன்ல உட்காந்துருக்கோம். கொஞ்சம் வெயிங்க பதர் நம்ம அப்புறமா பேசுறோம், இல்ல பதர் நம்ம கொஞ்சம் வார்த்தை கூட ஸ்பீடு போகுது, கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்குது. ஒண்ணுவேளை அந்த இன்னொரு முனையில இருக்கிறவருக்கு ஒருவேளை கஷ்டம் கூட கொடுத்துருக்கலாம் தெரியல. ஆனா ஒண்ணுமே இல்ல, சாதாரண இந்த உலகத்தின் விஷயங்களுக்கு நமக்கால என்ன பண்ண முடியறது இல்ல, அந்த சகிப்புத்தன்மை நமக்குள்ள வரமாட்டேங்குது. ஏன்னா நம்ம பாரம் தான் நமக்கு பெருசா முன்னாடி வந்து நிக்குது, ஆனா அடுத்தவங்களுடைய விஷயம் நமக்கு முன்னாடி பெருசா யோசிக்கிறது தோணவே இல்லை. ஆனா இங்க கல்லன் இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில இவ்வளவு பாடுகள் பட்டுட்டு இருக்கிறார் கர்த்தர், தொங்கிட்டு இருக்கிறார். ஆனா அவர்கிட்ட கேக்குறாரு, எங்களுக்கு என்னையும் கூட நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது நினைச்சுக்கோங்க அப்படி சொல்லும் போது, இப்ப கர்த்தர் யோசிப்போம், நம்ம அந்த சூழ்நிலை இருந்தா என்ன யோசிப்போம் இல்லைங்களா, கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பெரிய மனசு நமக்கு வரவே வராது. ஏன்னா அந்த சூழ்நிலை கொஞ்சம் யோசிக்கணும், அவருடைய பாடு, அவர் தூங்கிட்டு இருக்க நிலை, அதெல்லாம் பார்க்கும்போது அந்த அன்பான வார்த்தைகள் நம்ம கண்டிப்பா எதிர் ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. அப்படியே அவங்க முகமெல்லாம் மாறிடும், பேச்செல்லாம் மாறிடும், ரொம்ப வித்தியாசம் ஆயிடும். ஆனா இங்க கர்த்தருடைய நிலை நம்ம பார்க்கும்போது ரொம்ப அங்க ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருக்குது. உண்மையாகவே அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை, அந்த அன்பான வார்த்தை நம்ம பார்க்கும் போது, நான் இன்னைக்கு சொல்றேன்ப்பா கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், ராஜ்யத்துல வருவேன், வரும்போது அந்த ராஜ்யத்துல நீயே அங்க இருப்பேன் அப்படி சொல்ற. இப்ப அந்த கல்லனுக்கு எப்படி இருந்திருக்கும், சாக போற கல்லன் தான், ஆனா அவனுடைய மனசு எப்படி இருந்திருக்கும் கர்த்தர் நினைச்சு. அதே சமயத்துல நம்முடைய கர்த்தர் அந்த வார்த்தைகளை அங்க சொல்றாருன்னா, இப்ப அவருடைய அந்த நிலையிலிருந்து அவருடைய வார்த்தைகள் எப்படி வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அது கொஞ்சம் நம்ம மனக்கண்ணில் நிறுத்தலாம். இப்ப இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில அந்த கல்லனுடைய மனசு கூட கஷ்டப்பட்டு கூடாது, அவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும் கண்டிப்பா. அவனுடைய தேவனுடைய ராஜ்யம் பத்தின திட்டமும் அந்த இடத்துல சொல்லி ஆகணும். இப்ப பாருங்க இவருடைய அந்த சிந்தை அந்த ஒரு கஷ்டத்தின் மத்தியில எப்படி இருக்கு பாருங்க. சோ இது ஒரு சம்பவம் நம்ம பாக்குறோம். அடுத்தது இந்த கல்லன் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது, அது லூக்காவில் எழுதுறது இல்ல, இது வந்துட்டு யோவான் தான் இத பதிகிறார். ஏன்னா இந்த சம்பவம் விசேஷமா யோவான் கிட்ட சொல்லிட்ட கடைசி சம்பவம். அதாவது இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் கர்த்தராங்க என்ன சொல்றாருன்னா எல்லாம் நிறைவேறி முடிஞ்சு. அதாவது அந்த பிரமாணத்துல கர்த்தர் குறிச்சு அங்க என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாமே நிறைவேறி முடிஞ்சு, எல்லாம் முற்றிட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றார். அதுக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு சம்பவம், கடைசியா அவர் செஞ்சிட்ட ஒரு சம்பவம் நம்ம வாசிக்கலாம். யோவான் 19:25-27. பாருங்க அந்த அன்பான சீசன் யார் தெரியுது இல்லையா, நமக்கு தெரியும் இல்லையா, யோவான். யோவான் பார்த்து சொல்றாரு சும்மா ஒரே லைன்ல இதோ அதோ அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிச்சு. ஆனா இதுல இருக்கிற அந்த ஆழமான விஷயம் கண்டிப்பா அந்த ஒரு வார்த்தை உணர்த்துற மாதிரி நமக்கு புரியுறது இல்ல. ஏன்னா அங்க எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளுடைய அளவு, அந்த ஆழம் அப்படி தெரியுது நமக்கு. ஏன்னா கர்த்தர் அங்க எப்படி சொல்லியிருக்கிறார், மரியாள் பார்த்துட்டு தன்னுடைய தாய் பார்த்து ஸ்திரியே சொல்லியிருக்கிறார். ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மதர் சொல்றாரு, தாய் தான் சொல்றாரு. ஒரு மரியாதை தான் கண்டிப்பா அந்த ஒரு கணம் கூட அங்க கொடுத்திருக்கிறாரு, அதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல. ஏன்னா அந்த ஒரு சூழ்நிலையில மத்தியில அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்கும்னா அதை கூட நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அவர் தன்னுடைய தாய் பார்த்து சொல்றார், இப்போ அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த தாயினுடைய எல்லா தேவைகளையும் அந்த நிறைவேற்றியிருந்தார், அதுல எந்த குறையும் வைக்கல. அதே சமயத்துல தன்னுடைய முழு குடும்பத்துக்கும் அவர் எந்த குறையுமே வைக்கவே இல்லை, செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் ரொம்ப பர்ஃபெக்டா அங்க செஞ்சு முடிச்சிருக்கிறார். இப்ப செஞ்சு முடிச்ச பிற்பாடு இவரும் இப்ப மரணம் அடைய போறார். இப்ப இவரோட கடமை என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனா அப்படி முடியல, இவர் அப்படி அவர் செய்யல. மாறாக என்ன பண்றாரு அப்படின்னா தன் கூட இருந்த அந்த அன்பான சீஷன் யோவான் பார்த்துட்டு சொல்றார், நீ என்ன பண்ணிக்கோ, இதுதான் அவனுடைய தாய். ஆனா மத்த எந்த சீசன் கிட்டேயும் அவர் சொல்லவே இல்லை. ஏன், அதெல்லாம் நம்ம ஒரு தனி பாடம், அதை இப்ப நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஆனா மற்ற எந்த சீசன் கிட்டே சொல்ல, யோவான் கிட்ட மாத்திரம் சொல்றார், இதுதான் இனிமே உனக்கு தாய், நீ அவங்களை சேர்த்துக்கோ. இனிமே அப்படின்னு என்ன அர்த்தம், அங்க என்ன சொல்லிட்டார் கர்த்தர் அங்க யோவானுக்கு சொல்லும் போது, நான் எப்படி இவங்களுக்கு ஒரு மகனா இருந்து என்னென்ன கடமைகள் என்னுடைய செயல் நான் செய்யணுமோ அதெல்லாம் நான் எப்படி செய்துட்டனோ அதே மாதிரி நீ என்ன பண்ணும், எனக்கு பதிலா அந்த இடத்துல நீ இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப அந்த இடத்துல கர்த்தர் இருந்தா என்ன செய்வாரோ அதை யார் செய்யணும். இப்போ ஒரு பெரிய ஒரு பொறுப்பு அங்க யோவான் கூட்டு கொடுக்குற, நீங்க யோசிச்சு பாருங்க, சாதாரண பொறுப்பு இல்ல, அவ்வளோ பெரிய பொறுப்பை அங்க யோவான் கூப்பிட்டு. யோவான் அந்த சமயம் நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், அவர் ஒரு பெரிய மெச்சூர்டு அந்த மாதிரி கிடையாது, ஒரு நல்ல ஒரு வாலிப மாதிரி அங்க இருக்கிறது, ஒரு டீனேஜ் அந்த மாதிரி தான் அங்க சொல்றாங்க. சோ அந்த லெவல்ல தான் அவர் அங்க இருந்திருக்கிறார். ஆனா அப்படிப்பட்ட ஒரு பருவத்தில் இருக்கும்போது அவர் கூப்பிட்டு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கர்த்தர் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. அப்ப இனிமே இதுதான், இவங்க தான் உனக்கு தாய், என்னுடைய ஸ்தானத்திலிருந்து நான் என்ன செய்துட்டனோ இவங்களுக்கு நீ தானே அப்படியே செய்யணும். ஒரு பெரிய பொறுப்பு அங்க ஒப்பு கொடுக்கறத நம்ம வந்து பாக்குறோம். சோ இப்போ இந்த சூழ்நிலை ஓகே, அவரு சொல்றது அதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப அவரு அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு பின்னாடி அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு இல்லையா, சாதாரணமான சூழ்நிலை இல்ல. ஆனா அந்த சூழ்நிலையில மத்தியில கூட அவருடைய சிந்தை எதை பத்தி தான் இருந்திருக்குதுன்னா, இந்த பூலோகத்திலையும் கூட தான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அதாவது அந்த தெய்வீக தகப்பனுடைய அவருடைய திட்டம் என்ன, அது நம்ம கண்டிப்பா செய்யணும். அது மாத்திரமே இல்ல அப்படிங்கறதுக்கு மட்டும் இல்லாம அதுக்கு மேல இன்னொன்னு யோசிக்கிறார், என்னன்னா தனக்காக இந்த பூலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிற கடமைகள் கூட அவர் யோசிக்கிறார். அப்ப கர்த்தருடைய சிந்தை நம்ம ஓவரால் இங்க மூன்று சம்பவங்கள் நம்ம பார்க்கும்போது இங்க அவருடைய முதல் அந்த ஒரு காரியம் எப்படி வெளிப்படுத்துது நமக்கு அப்படி பார்க்கும்போது, அவருடைய பாரம், அவருடைய கஷ்டம், அவருடைய எந்த ஒரு சோர்வு அதெல்லாம் அவருக்கு முன்னாடியே நிக்கவே இல்லை. அது எல்லாத்துக்கும் மேல அவர் மேல இருக்கிற முக்கியமான பொறுப்புகளையே தான் நினைக்கிறார். அதாவது அந்த பொறுப்புகளுடைய அந்த சென்டர் பாயிண்ட், அந்த மையம் எது குறிக்குது அப்படின்னா, அவர் தேவன் கிட்ட ஒப்பு கொடுத்த அந்த உடன்படிக்கையை குறிக்குது. அப்ப அந்த யோர்தான்ல முழுகி எந்திரிக்கும் போது அதங்க அப்போ என்ன கொடுத்தாருங்க, தேவன் கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு இல்லைங்களா, உங்களுடைய சித்தமே நான் செய்ய போறேன். சோ அந்த வாக்குறுதி கொடுத்தார். இப்ப அவர் முழுக்க முழுக்க எதுதான் அவர் மைண்டுக்குள்ள இருக்குது, அந்த வாக்கு, அந்த வாக்குறுதியை கரெக்டா நிறைவு செய்யணும், அதுதான் அவருடைய முக்கியமான நோக்கமாவே இருந்துட்டு இருந்துச்சு. சோ அந்த நோக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில கூட அங்க அன்பு காட்டுகிறத நம்ம வந்து பாக்குறோம். அப்ப முதல் சம்பவம் நம்ம பார்க்கும்போது அவருடைய அந்த அன்பு யார் பத்தி இருந்துச்சு அப்படின்னா பொது ஜனங்கள் பத்திட்டு, அதாவது இஸ்ரேல் இருந்துட்டு அந்த பொது ஜனங்கள் பத்தி அங்க இருந்தது நம்ம வந்து பாக்குறோம். இரண்டாவது நம்ம பார்க்கும்போது தன் மேல ரொம்ப வெறுப்பு காட்டிட்டு ஜனங்கள், அதாவது முதல் அந்த பொது ஜனங்கள் நம்ம எடுக்கும் போது இவர்கிட்ட நன்மை பெற்றுக்கொண்ட ஜனங்கள். ஆனா ரெண்டாவது பார்க்கும்போது அந்த கள்ளர்கள் நம்ம பார்க்கும்போது கள்ளர்கள் எந்த வகையிலும் இவர்கிட்ட நன்மை பெற்றுக்கொள்ளவே இல்லை, மாறாக அந்த கள்ளர்களால இவருக்கு ஒரு தூஷணம் தான் அங்க இருந்துச்சு இல்லையா, ஒரு கிண்டல் தான் அங்க இருந்துச்சு நம்ம வந்து பாக்குறோம். ஆனா இந்த மாதிரி சமயத்துல கூட தன்கிட்ட எந்த ஒரு நன்மையும் வாங்கல, அதே சமயத்துல அவங்க மத்தியிலிருந்து இவருக்கு எந்த நன்மையும் இல்லை, மாறாக அவங்களால இவங்களுக்கு ஒரு கேலி கிண்டல் தான் இருந்துச்சு. ஆனா அந்த மாதிரி சூழ்நிலையிலே கூட இப்ப அந்த மாதிரி ஜனங்கள் மேல கூட என்ன பண்றாரு, ஒரு அன்பு அங்க காட்டுக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். சோ மூணாவது சம்பவம் பார்க்கும் போது எல்லா விதத்திலும் தனக்கு உதவிகரமாக இருந்தவங்க இல்லையா, எந்த விதத்திலுமே தனக்கு எந்த சோர்வுகள் எந்த மாதிரி பாடுகள் இருந்தா கூட அந்த பாடுகள் மத்தியில தன் கூடிய இருந்தவங்க. இப்போ நமக்கு நல்லா தெரியும் அங்க கர்த்தருடைய அம்மா மரியாள் நம்ம பார்க்கும் போது இன்னைக்கு நிச்சயமா அவங்க யார் தான், 144,000 பேர்ல ஒரு அங்கம்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அவங்க தாயாக இருந்துட்டால் கூட கர்த்தருடைய சீசியாக இருந்திருக்கிறாங்க, சீசனாக அங்க இருந்திருக்கிறாங்க. இந்த விஷயம் நம்ம மறக்கவே கூடாது, தாய் தான். ஆனாலும் கூட அவருடைய மரணத்துக்கு பின்பாடு அந்த கண்டிப்பா மரியாதை என்ன பண்ணிட்டு இருக்கணும், அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, தன்னுடைய மகன் பார்த்திருப்பாங்க. அதே சமயத்துல அவர் தனக்கு ஆண்டவர், அவருடைய அடிச்சுடைய நம்ம பின்பற்றி போகணும் ஒரு விஷயம் கண்டிப்பாக இருந்திருக்கு, அதுல எந்த மாற்றமே அங்க இல்ல. நிச்சயமா இன்னைக்கு மகிமையில அவங்க கூட பாத்துட்டு இருக்கிறாங்க, நிச்சயமா தெரியும் நமக்கு. அவ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தன் கூட எல்லா வகையிலுமே உதவிகரமாக இருந்தவங்க மேலையும் அங்க மாறாத ஒரு அன்பு அங்க வச்சிருந்திருக்கிறார். அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளை கூட செய்யறாரு. அப்ப இந்த மூன்றாவது சம்பவத்தான் நமக்கு பெரிய ஒரு பாடம் அங்க இருக்குது என்னன்னா, சோ நம்முடைய பாடுகள் இருக்குது கண்டிப்பா இந்த உலகத்தின் மத்தியில, அந்த பாடுகள் மத்தியில தான் நம்ம வாழ்றோம்னு சொல்லி தேவன் கிட்ட நம்ம உடன்படிக்கை செய்துட்டு வந்திருக்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில கூட நம்ம இருக்கும் போது நமக்குள்ள இருக்க வேண்டிய மனநிலை என்ன, நம்ம சகோதர சகோதரிகள் மேல நமக்கு இருக்க வேண்டிய அந்த அக்கறை என்ன, நமக்கு கண்டிப்பா அவங்க மேல என்ன இருக்கு, ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. கண்டிப்பா இந்த ஒரு பொறுப்பை நம்முடைய பாடுகள் மத்தியில, நமக்கு இருக்கிற பாடுகள் மத்தியில இல்லையா, கிறிஸ்துவ நிமித்தமா நமக்கு இருக்கிற பாடுகள் மத்தியில கூட அவங்களுடைய அந்த பொறுப்புகளை அவங்களுடைய பாரங்களை, நமக்கும் பாரம் இருக்கு நம்ம அதையே சொல்லிட்டு இருக்க முடியாது, ஆனா அதைக்கும் மத்தியில அவங்களுக்கு இருக்கிற பாரங்கள் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் இதை நம்ம எந்த அளவுக்கு நாம எடுத்துக்கிட்டு இல்லையா சுமந்துட்டு, சோ இது கண்டிப்பா நமக்கு கட்டாயமா இருக்குது, கண்டிப்பா நம்ம அதை செய்யணும். ஒருவருடைய ஒரு பாரத்தை நம்ம என்ன செய்யணும், சுமக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில மத்தியில கூட நாம எப்படி இருக்கிறோம், நம்ம சகோதர சகோதரிகளுடைய உடன்படிக்கை சம்பந்தமா அவருடைய இந்த ஒரு ஓட்டத்தின் சம்பந்தமா நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது, சோ இது நம்ம கண்டிப்பா தியானம் பண்ணுன்றதுக்கு அதாவது நம்ம யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. அப்ப இது எந்த மாதிரி நிலை அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தருக்கு அது இருந்தது ஒரு அதாவது டெட் கண்டிஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, அதாவது இறந்து போன ஒரு நிலை நம்ம சொல்றோம், மறந்து போன ஒரு நிலைன்னு சொல்றோம் இல்லையா, அதாவது மரண நிலை மரண அவஸ்தை நம்ம வந்து சொல்றோம். இது அதாவது கர்த்தருக்கு இருந்த எக்ஸ்ட்ரீம் நம்ம சொல்லலாம் சரீர பிரகாரமாக. ஆனா அந்த பிரகாரம் இருந்துட்டா கூட அவருடைய அன்பு அங்க மாறவே இல்லை. சோ அடுத்தது நம்ம பார்க்கும்போது பொது ஜனங்கள் நம்ம எடுக்கலாம், பொது ஜனங்கள் எடுக்கும் போது இப்ப பொது ஜனங்கள் மேல அவருக்கு எப்படி இருந்துச்சு அன்பு, கண்டிப்பா ராஜ்யத்துல அவங்க கூட வரப்போறாங்க, அவங்களுக்காக கூட நான் என்ன பண்ண போறேன், இப்ப ஜீவன் கொடுக்கறதுக்கு போயிட்டு இருக்கேன். நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. அப்ப அவங்களை எல்லாம் பார்க்கும் போது அழுவாதீங்க, நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய ஆறுதல் அந்த இடத்துல கொடுக்கறாரு இல்லையா. இப்ப நம்மளே ரொம்ப ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு இருக்கும் போது ஒருத்தர் ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை தான் சொல்லியிருப்பார், பெரிய அளவுல ஆறுதல் ஒன்றும் வராது. அந்த சின்ன வார்த்தை நம்மள என்ன பண்ணிருக்கோம், பெரிய ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுத்துருக்கோம், ஒரு பெரிய ஆறுதல் அங்க கொடுத்துருக்கோம். அப்படித்தான் கர்த்தருடைய வார்த்தை கூட கண்டிப்பா அவங்களுக்கு உள்ள ஒரு நம்பிக்கை ஒரு ஆறுதல் அங்க கொடுத்துருக்கணும். சோ அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது கள்ளர்கள் மேல, சோ இது என்ன குறிக்குதுன்னா நமக்கு தீமை செய்கிற ஜனங்கள். அப்போ நம்மளே ஏற்கனவே பல பாடுகள் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஆனா இப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில கூட நமக்கு தீமை செய்கிற ஜனங்கள் கூட நிறைய இருப்பாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில கூட நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும், சோ அது கூட இங்க கர்த்தருடைய அந்த மனநிலை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ இந்த பாடுகள் மத்தியில அப்ப அங்க கூட நம்முடைய மனநிலை நிச்சயமா அவங்க மேல ஒரு பெரிய அன்பு அங்க இருக்கணுங்கிறது தான் நமக்கு ஒரு ஒரு பாடம் அங்க இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். சோ இது மேலாவட்டமா அங்க இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம் கர்த்தருடைய சிந்தை அந்த பாடுகள் மத்தியில கூட மற்றவங்க மேல அவருக்கு இருந்துட்ட அந்த அக்கறை அந்த அன்பு அந்த கருணை அந்த இரக்கம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அந்த தெய்வீக குணம் அப்படியே வெளிப்படுகிறத நம்ம பார்க்கணும். சோ இன்னைக்கு அதே பாடுகள் மத்தியில வாழ்றது தான் நம்ம கூட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில இதே இந்த மரண அவஸ்தைக்குரிய நிலைமை இருக்கும். இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இனிமேலும் கூட நம்முடைய வாழ்க்கை இன்னும் அதிகம் தான் அப்படி அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள அனுமதிக்கப்படும் நம்ம பாக்குறோம். ஆனா இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில நம்ம எந்த மாதிரி அந்த மனநிலை நம்முடைய குணலட்சணம் அங்க தெய்வீக அந்த குணலட்சணம் எப்படி வெளிப்படுது அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது பாக்குறோம். அப்ப இந்த ஒரு அனுபவங்கள் மூலமா இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ற பாடம் சோ எப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு அனுமதிச்சிருந்தாலும் அந்த ஒரு தெய்வீக அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நம்மிடத்துல இருக்க வேண்டிய அந்த மேலான குணலட்சணங்கள் அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். ஆனா இது எல்லாத்தினுடைய ஒட்டுமொத்த அந்த காரணம் காரியம் நம்ம யோசிக்கும் போது எதுதான் அப்படின்னா நம்முடைய பழைய குணம் போயிட்டு அந்த தெய்வீக குணம் நமக்குள்ள வளருதான். சோ அங்க கர்த்தருக்கு இருந்துச்சு எங்க இருந்து கெத்செமனே அனுபவத்துல கெத்செமனேல இருந்து அங்க சிலுவை வரைக்கும் அந்த கல்வாரி வரைக்கும் இல்லையா சோ அது வரைக்கும் அங்க ஒரு பெரிய ஒரு சம்பவம் அங்க இருந்துச்சு. அதே போலதான் இன்னைக்கு நமக்கு அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்குது. அப்ப அங்க கடைசியில அவர் தன்னுடைய அந்த தெய்வீக குணலட்சணத்தை நிலைநிறுத்த வேண்டியது அங்க நிரூபிக்க வேண்டியது அவசியமாக இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய பாடுகள் மத்தியில நாம் அந்த தெய்வீக குணத்தை அடைந்து கொள்ள வேண்டியது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்ப இன்னைக்கு நம்ம அனுமதி இன்னைக்கு நமக்கு தேவன் அனுமதிக்கிற இந்த அனுபவங்கள் எல்லாமே இந்த கெத்செமனே அனுபவங்கள் அந்த கல்வாரி அனுபவங்கள் இது எல்லாமே எதுக்காக தானா நமக்குள்ள அந்த தெய்வீக குணலட்சம் வளர்றதுக்கு தான். சோ அதுக்கு தான் இவ்வளோ அனுபவங்கள் அங்க தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். நிச்சயமா அந்த அனுபவங்கள் மத்தியில கர்த்தருடைய சிந்தையை வச்சுட்டு நம்ம அனுதினமும் வளர நம்ம யாருக்கும் கிருபை செய்வாராக. சோ இந்த நாள்ல இந்த ஒரு ஐக்கியத்திற்கு ஏற்பாடு தேவன் கிருபையில செய்த சகோதரருடைய குடும்பத்துக்கு கர்த்தர் நாமத்தில் நம் அன்பின் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென்.